ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 640வது நாம. வாகதீஸ்வரியை நமஹ. வாக்குகளிற்கு அதிபதியானவள், வசினி முதலியை இட்டு வாக்தேவதைகளுக்கும் ஈஸ்வரியானவள் அப்படின்னு சொல்லப்படுறது. இதனாலேயே வசினியாத அஷ்டசித்திகளுக்கும் அவருடைய ஆக்ஞைப்படியே இந்த சகஸ்ரநாம சூத்திரத்தை எழுதினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. எழுத்துக்களுக்கும் வாக்கிற்கும் அதிபதியான வாக்வாதினி என்ற தேவதையை அங்கமாக உள்ளவள், எனவே வாகதீஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறார். எல்லா விதமான வார்த்தைகளும் எழுத்துக்களும் அம்பாளுடையதே என்று சௌந்தரலகரிலும் ததீயாவிர் வாக்பிஸ் தவ ஜனனி வாசாம் சுதிரியம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் மகோத்பாதால் அனுசரித்து பார்த்துருப்போம். அதனால் அம்பாள் வசின்யாதி அஷ்டசித்திகள், வசின்யாதி அஷ்ட வாக்தேவதைகளுக்கு ஈஸ்வரியானவள் அப்படிங்கிற பொருள்பட வாகதீஸ்வரியே மகன் அப்படிங்கிற நாமாவில் விளங்குறார். அடுத்த நாம தியானகம்யாயே நமக. தியானத்தினால் அடையக்கூடியவள். தியானம் என்பது மனதை ஓரிடத்தில் பதிய வைப்பது. தேவியின் வடிவை மனதில் நிறுத்தி எண்ணங்களை அவளிடம் நிறுத்த முயலும்பொழுது வேறு எண்ணங்கள் நடுவில் வந்து மனதை சலிக்க வைக்கும். இப்படி அலையும் மனதை மீண்டும் மீண்டும் திருப்பி கொண்டு வந்து தேவியோடைய வடிவிலேயே நிறுத்த முயல்வது தாரணை அப்படின்னு சொல்லப்படும். இது திடப்பட்டு மனதை தேவியிடமே நிறுத்துவது தியானம். அந்த தியானத்தால் மட்டுமே அடையப்படுவோள் அப்படிங்கிற பொருள்பட சொல்லப்படுது. முந்தின நாம வாகதீஸ்வரியே நம அப்படிங்கிற நாமாவும் இந்த தியானகம்யா அப்படிங்கிற நாமாவும் சேர்த்து பார்த்தாக்க தேவியை பற்றி வாக்கினால் பேசி பேசி அவளிடம் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அதனால் அவளை தியானத்தினால் மனதில் நினைத்து நிறுத்த முடியும் அப்படின்னு பொருள்பட சொல்லப்படுது. இது பிரயோக முறைப்படி ரெண்டு நாமாவும் சேர்த்து சொல்லலாம். இங்கு தியானத்தினால் அடையக்கூடியவள் அப்படிங்கிற பொருள்பட தியானகம்யா ஏன் மக அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம அபரிச்சேத்யா ஏன் மக. எந்த வகையிலும் பிரிக்க முடியாதவள், எந்த வகையிலும் பகுக்க முடியாதவள், தேசம் காலம் என்ற அளவுகளுக்கு அடங்காதவள், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவள். அப்படியிருந்தும் தியானத்தினாலும் பக்தியினாலும் கட்டுப்படுவள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் அம்பாள் எந்த வகையிலும் பிரிக்க முடியாதவள், ஆனால் தியானத்தினாலும் பக்தியினாலும் அவளை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற பொருள்படுற அபரிச்சேத்யாயி நமக அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாம ஞானதாயை நமக. ஞானத்தை கொடுப்பவள். ஞானம் இருவகைப்படும். முந்தின நாமால் கூறியபடி எவ்வகையிலும் குறுக்கப்படாத தேவியின் பூர்ண சுரூபத்தை அடைவது. மற்றது அனாத்மாவான தேகம் பிரபஞ்சம் இவற்றை ஆத்மா என்று நினைப்பதும் ஒரு வகை ஞானம், ஒரு வகையே அஞ்ஞானம் அப்படின்னு ரெண்டும் சொல்லப்படுது. இவ்விரண்டையுமே கொடுப்பவள் தேவிதான். ஞானதா அப்படின்னாக்க ஞானத்தை தருவோள், அஞ்ஞானதா அப்படின்னாக்க அஞ்ஞானத்தை துண்டிப்பவள் போக்குவோள் அப்படின்னு பொருள்படுறது. இங்கு ஞானத்தை கொடுப்பவள் அப்படிங்கிற பொருள்பட ஞானதாயே நமக அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம ஞான விக்கிரகாயே நமக. ஞானமே வடிவானவள். போன நாமால் ஞானத்தை சூட்சும சக்தியாக சொல்லியிருக்கு. அந்த சூட்சமம் ஒரு வடிவாக ஒரு சொரூபமாக வந்தால் எப்படி இருக்குமோ அந்த வடிவாக இருக்கக்கூடியவளாம். ஞானமே வடிவானவளாம். திரிபுடி எனப்படும் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற மூன்றும் மறைந்து கேவலமான அதாவது தனித்த அறிவு அல்லது ஆனந்த அனுபவம் மட்டும் எஞ்சியிருக்கும் வடிவானவள் அப்படின்னு சொல்லப்படுது. விக்கிரகம் என்றால் விஸ்தாரம் என்றும் பொருள். அம்பாளுடைய அருளினால் ஞானம் மேன்மேலும் விரிவடைந்து முடிவில் ஞானம் மட்டுமே தனித்து நிற்கும் நிலை ஏற்படும் அப்படின்னு ஒரு பொருள் படுறது. நமது சிற்றறிவு விரைவடைந்து பேரறிவான ஞானமாகிறது. அந்த ஞானமாகிய வடிவானவள் அப்படிங்கிற பொருள்பட ஞான விக்கிரகாயிரம அப்படிங்கிற நாம விளங்குறார். அடுத்த நாம சர்வ வேதாந்த சம்வேத்யாயை நமக. எல்லா உபனிஷத்துக்களாலும் நன்றாக அறியப்பட்டவள். வேதங்களின் கடைசி பாகமான உபனிஷத்துக்கள் பிரம்மஸ்வரூபத்தை, பிரம்ம தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றன. அந்த சுரூபமே தேவியே ஆனதால் எல்லா உபனிஷத்தாலும் மட்டுமே அறியப்படுவோள் அப்படிங்கிற பொருள்படுது. அதனால் அம்பாள் எல்லா உபனிஷத்துக்களாலும் நன்றாக அறியப்பட்டவள் அப்படிங்கிற பொருள்பட சர்வ வேதாந்த சம்வேத்யாயின அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம சத்யானந்த சுரூபின்யே நமக. சத்தியமும் ஆனந்தமுமாவே வடிவானவள். சத் என்ற சொல் எப்போதும் இருப்பது, அழியாதது என்று பொருள் உள்ளது. ஆனந்தம் என்பது சுத்தமான இன்பமயம், பிரம்மத்தின் வடிவம். இந்த பிரம்மமே தேவி அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மத்தின் வடிவை சச்சிதானந்தம் என்று கூறப்படும். சத்து சித்து ஆனந்தம் என்று மூன்று குறியீடுகள். இவற்றுள் சித்து எனப்படும் ஞானம் முன்பு கூறப்பட்ட ஞான விக்கிரகா என்ற நாமாவினால் கூறப்பட்டது. மீதி இரண்டான சத்தும் ஆனந்தமும், அதாவது சத்தியமும் ஆனந்தமும் இந்த நாமாவினால் சொல்லப்பட்டது. அதனால் அம்பாள் சத்தியமும் ஆனந்தமுமே வடிவானவள் அப்படிங்கிற பொருள்பட சத்தியானந்த ஸ்வரூபின்னே நமக அப்படி நாமால் விளங்குறா. அடுத்த நாமா லோபாமுத்ரா அர்ச்சிதாயே நமக, லோபாமுத்ரையினால் பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு ஒரு பொருள்பட சொல்லப்படுது. இன்னொன்று லோபாமுத்ரா வித்தை என்னும் ஆதி வித்தியினால் உபாசிக்கப்படுவள் அப்படின்னு சொல்லப்படுது. லோபாமுத்ரை அகஸ்தியரோட பத்னி. வேதங்களை உணர்த்தும் நாமரூபங்களை பொய்யென்றறிந்து அவற்றில் அபிமானத்தை விட்டவள் என்பதால் லோபா, முத்ரா என்பதனால் ஆனந்தத்தை பெற்றவள் அப்படின்னு பொருள்படுது. அந்த லோபாமுத்ரா அம்பாளுடைய உபாசக சிரேஷ்டர்களில் ஒருவள். ஸ்ரீவித்தியின் வேதங்களில் உண்டான ஆதி வித்தியை என் மந்திரத்தை கண்டுபிடித்தவள். தன்னுடைய பக்தர்களில் முக்கியமானவள் என்று அம்பாளே லலிதாசிரியர் சொல்லியிருக்கார். அதனால் இங்கு அம்பாள் லோபாமுத்ரையினால் பூஜிக்கப்பட்டவள், லோபாமுத்ராவினால் அனுசரிக்கப்பட்ட வித்தை என்னும் ஆதி வித்தியினால் உபாசிக்கப்பட்டவள் அப்படிங்கிற பொருள்பட லோபாமுத்ரா சிதாயி நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாமா லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலாயே நம, விளையாட்டாகவே எல்லா பிரம்மாண்டங்களின் வரிசைகளை படைத்தவள். அதாவது அவ்வளவு அனாயசமாக பிரயாசமின்றி படைப்பு தொழிலை நடத்துவள் அப்படின்னு சொல்லப்படுது. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விமன்ன புவனாவளி என்ற 284 இதே குறிக்கிறது. கிளிப்தம் என்ற பதத்தினால் சிருஷ்டியில் உள்ள ஒரு சீரான அமைப்பு குறிப்பிடப்படுறது. சீரான அமைப்புக்கு கிளிப்தம் என்ற பேர். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் உயிரும் ஒரு குறிப்பிட்ட சீரான வழியில் நடப்பது கிளிப்தம். சிருஷ்டியின் செய், நேர்த்தி, திறமை இந்த நாமாவில் அழகாக குறிப்பிடப்படுது. அந்த சிருஷ்டியை விளையாட்டாக செய்யக்கூடியவள், விளையாட்டாகவே எல்லா பிரம்மாண்டங்களின் வரிசைகளையும் படைத்தவள் அப்படிங்கிற பொருள்பட லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலாயி நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம அதிர்ஷ்டாயே நம, புலப்படாதவள் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த இந்திரியத்தாலும் புலனாலும் அறிந்து கொள்ள முடியாதவள். திருஷ்யா என்றால் பார்க்கப்படுவள். வெறும் பார்வையினால் மட்டும் உணரப்படுவதல்ல, புரிந்து கொள்வது. எனவே எந்த புலனாலும் அறியப்படாதவள், அதனால் அதிர்ஷ்யா. அதனால் அம்பாள் எந்த இந்திரியத்தாலும் புலனாலும் அறிந்து கொள்ள முடியாமல் ஞானத்தினால் மட்டும் புலப்படக்கூடியவள், வேறு எதனாலும் புலப்படாதவள் அப்படிங்கிற பொருள்பட அதிர்ஷ்யாயே நம அப்படிங்கிற நாமால் விளங்குறா. இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள்லாம் வசினியாதி வாக்தேவிகளால் அம்பாள வாக்குகளுக்கு அதிபதியானவளாகவும் ஞானத்தினால் அடையக்கூடியவளாகவும் எந்த வகையிலும் பிரிக்க முடியாதவளும், அதாவது பகுக்க முடியாதவளாகவும், ஞானத்தை கொடுப்பவளாகவும், ஞானமே வடிவானவளாகவும், எல்லா உபநிஷத்துக்களாலும் நன்றாய் அறியப்பட்டவளாகவும், சத்தியமும் ஆனந்தமுமே வடிவானவளாகவும், லோபாமுத்ரா என்ற வித்தை ஆதி வித்தியினால் உபாசிக்கப்பட்டவளாகவும், விளையாட்டாகவே எல்லா பிரம்மாண்டங்களின் வரிசைகளை படைத்தவளாகவும், எளிதில் இந்த ஸ்தூல கண்களுக்கு புலப்படாதவளாகவும், ஞானத்தால் மட்டும் அறியக்கூடியவளாகவும் இங்கே வர்ணனையாக அம்பாளுக்கு நாமாக்கள் அருளி செய்யப்பட்டு மந்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரங்களை அதே பாவனையிலேயே ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு அப்புறம் அப்படின்னு வேண்டிக்கிறார் ராதாகிருஷ்ணன்.